நான் என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்த அந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூல குரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரச சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூரடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேரம் ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பயிலும் சத்சங்கமாக அல்லது வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அனுபவத்தை பெறும் சத்சங்கமாக கிரியா சாதகர்களுக்கு அமைகின்றது. அந்த வகைப்படி இன்று வழமை போல கேள்விகள் வந்திருக்கின்றது. அந்த குடும்பத்தினரிடமிருந்து நான்கு பாபாஜியின் தெய்வீக குரலில் கடந்த புதன்கிழமை நடந்த வகுப்பில் இருந்து நான்கு விளக்கங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு அன்பரிடமிருந்து ஒரு கேள்வியும் ஒரு கருத்து பகிர்வும் வந்திருக்கின்றது. ஆகவே இவற்றை இன்று பார்ப்போம். பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் விடை காண்போம். முதலாவதாக பாபாஜியின் தெய்வீக குரல் புத்தகத்தில் போன புதன்கிழமை சத்சங்கத்தில் வாசிக்கப்பட்ட விடயத்தில் வந்த சில விடயங்களுக்கு நாங்கள் அதை பற்றி ஆராய்வோம். முதலாவதாக கேட்கின்றார், சொற்களை இங்கு தந்திருக்கின்றார், ஆத்மாவின் விரிவே அன்பு, ஆத்மாவின் புனித ஒளியாது, அதன் மூலமே நாம் எல்லாவற்றையும் காண்கின்றோம். அன்பு விரிந்து ஆத்மா உண்மையை காட்டுகின்றது, ஆத்மா உணர்வை காட்டுகின்றது. இவ்வாறு தனித்தன்மை ஒளிந்து உலக பொதுத்தன்மை உருவாகின்றது என்பது பாபாஜியின் கூற்று. இதில் அவர் கேட்கும் விளக்கம், அன்பு விரிந்து ஆத்ம உணர்வை எவ்வாறு தூண்டுகின்றதையா, அதற்கு விளக்கம் தருவீர்களா என்பது அவருடைய கேள்வி. அதற்கு இரண்டு விதத்தில் விளக்கம் கொடுக்கலாம். அதாவது, கிரியா யோகத்தில் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்று நான்கு வழிகளில் நாங்கள் நிற்க வேண்டும் என்று பாபாஜி எங்களுக்கு அந்த வழிமுறைகளை தந்திருக்கின்றார். அதன் வழி பார்த்தால் அந்த அன்பிலிருந்து தொடங்கி அது விரிவடைந்து சரணாகதிக்கு போகும் வரைக்கும் கிரியா யோகா சாதகர்கள் அதன் வழி நின்று அந்த ஆத்ம உணர்வை, ஆத்மாவை உணரலாம், செல்ஃப் ரியலைசேஷன். சைவ சித்தாந்தத்திலும் அதே கருத்துத்தான். ஆனால் அங்கு இறுதியாக ஒரு விடயம் சொல்லப்படுகின்றது, பரம்பொருளை வைத்து அன்பு அருளாக வேண்டுமென்று. ஆகவே அன்பு வழியில் நிற்கும் போது அது சிறிது சிறிதாக அருளாக தொடங்கி இறுதியில் அது முழு அருளாகின்றது. அந்த நேரத்தில் எங்களுக்கு அந்த ஆத்ம உணர்வு முழுமையாக கிடைக்கும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. எல்லாம் ஒன்று. ஆகவே இந்த அன்பு என்பது அடிப்படை. ஆகவே அந்த அடிப்படையில் இருந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மலர்கின்றோம். இறுதியில் அது அருளில் முடியும். அது ஒரு பிறப்பா பல பிறப்பா என்பது எங்களுடைய ஆன்ம அறிவு திறன், அதாவது எங்களுடைய வினைகள் அறிவு திறன்களை பொறுத்தது என்று அந்த முதலாவது சொல்லுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம். ஆகவே அந்த சொல்லில் அவர் இறுதியாக சொன்ன வசனமும் மிகவும் முக்கியம். அதை பற்றி அவர் கேட்கவில்லை. இவ்வாறு தனித்தன்மை ஒழிந்து உலக பொதுத்தன்மை உருவாகின்றது என்பது அந்த வசனம் சைவ சித்தாந்தத்தையே சுட்டி காட்டுகின்றது. தனித்தன்மை ஒழிந்து உலக பொதுத்தன்மை உருவாகின்றது என்பதுதான் அன்பு முடிந்து அருள் ஆகின்றது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். அதாவது குடும்பத்தில் அன்பு தொடங்குகின்றது, சொந்தத்துக்குள் அன்பு இருக்கின்றது, அது விரிந்து எல்லா உயிர்களிலும் அந்த அன்பு செல்ல வேண்டும். அப்படி அதன் வழி சென்று எல்லா உயிர்களையும் நாங்கள் அன்பாக பார்க்கும்போது, செயல்படும் போது அது அருளாக மாறும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஆகவே அந்த வசனம் மிகவும் முக்கியமான வசனம் தெய்வீக குரலில். அதனால்தான் இந்த பாபாஜியின் கிரியா யோகம் சைவ சித்தாந்த சிவ யோகத்திலிருந்து வந்த யோகம் என்று யோகியார் கூறுகின்றார். எல்லா கருத்துக்களும் பொதிந்திருக்கின்றன, விரிவாக அல்ல சுருக்கமாக. அடுத்ததாக இன்னொரு வசனம் கேட்கின்றார். ஆன்மீகம் என்பது உள்ளே அனுபவிக்கப்படும் போது மௌனமாக செய்யும் முயற்சியும் முன்னேற்றமுமே ஆத்ம சாதனை. அது ஒவ்வொருவரின் உண்மையான இயல்பு ஆன்மாவே என்பதை காட்டுகின்றது. இதில் அவர் விளக்கம் கேட்கின்றார். எங்கே என்றால், இது அந்த மௌனமாக செய்யும் முயற்சியும் முன்னேற்றமுமே எங்களுடைய சாதனை என்பதன் விளக்கம். நிச்சயமாக எங்களுடைய சாதனை என்பது நாங்கள் எங்களுக்கு நாங்களாகவே எங்களுடைய ஆன்மாவுக்கு செய்யும் விடயம் சாதனை. நாங்கள் அன்பு வழி நிற்கலாம், தொண்டு வழி நிற்கலாம், பக்தி வழி நிற்கலாம், சரணாகதி எய்யலாம், அதுதான் வழி. ஆனால் எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் உயர்த்த வேண்டும். பயிற்சி மூலம் என்றால் கிரியா யோகத்தில் நாங்கள் சாதனை செய்கின்றோம், எங்களுடைய பயிற்சிகள் செய்கின்றோம், ஐந்துடலுக்குரிய பயிற்சிகள் செய்கின்றோம். இந்த பயிற்சி ஒவ்வொரு ஆன்மாவும் தங்களுக்காக செய்யப்பட வேண்டிய பயிற்சி. இது மற்றவர்கள் எங்களுக்காக செய்ய முடியாது. இதில்தான் நாங்கள் சில சாதகர்கள் இதில் தவறுகின்றோம் இன்னும். ஆனால் அது வினை காரணமாகவோ மாயை காரணமாகவோ இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய உடலில் உங்களுடைய ஆன்மாவுக்கு பயிற்சி செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் அந்த பயிற்சியை உங்களுக்கு தர முடியாது என்பதை பாபாஜி வலியுறுத்துகின்றார். ஒரு வசனத்தில் வலியுறுத்துகின்றார் என்பது இங்கு பொருள். ஆகவே அதுதான் அந்த விளக்கம். ஏன் அதை மௌனமாக செய்யும் முயற்சியும் முன்னேற்றமுமே ஆத்ம சாதனை என்றால், அங்கு மௌனமாக செய்யும் முயற்சி என்பது எங்களுடைய சாதனையை எங்களுக்குள் மௌனமாக அந்த முயற்சியில் செய்யும் போது அது ஆத்ம சாதனை நன்றாக அமையும் என்பது அதனுடைய அடித்தள கருத்து. அடுத்தது இன்னொன்று கேட்கின்றார். ஆன்மாவின் ஜன்னல் கண்களே, ஆன்மாவின் இருப்பிடம் இதயம், தலையே வெளியேறும் வழி, இவற்றையெல்லாம் ஆனந்தத்தால் நிரப்புங்கள். செயலில் இவை புன்னகையை வெளிப்படுத்தும் என்று சொல்கின்றார். இது மிகவும் அற்புதமான ஆழ்ந்த கருத்து. இதற்கு பலவிதமாக விடைகள் கூறலாம். ஆனால் முடிந்தளவு பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் இதற்கு விடையை பார்ப்போம். அதாவது ஆன்மாவின் ஜன்னல் கண்களே என்று சொல்லப்படுகின்றது. என்னுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றபடி இந்த சத்சங்கத்தின் வழிகாட்டலில் எனக்கு அது தெரிய வேண்டிய என் மனதில் படுகின்ற விடயம் என்னவென்றால், அந்த ஆத்மாவின் கண்கள் ஜன்னல் கண்களே என்பது எங்களுடைய புருவ மத்தியை சுட்டி காட்டுகின்றார் சூட்சுமமாக என்பது எனக்கு தெரிகின்றது. அடுத்ததாக சொல்கின்றார், ஆத்மாவின் இருப்பிடம் இதயம். அது எல்லோருக்கும் ஓரளவு தெரிந்த விடயம். இதயம்தான் எங்களுடைய ஆத்மாவின் இருப்பிடம் ஒரு கட்டத்தில் என்பது எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அதை விட தலையே வெளியேறும் வரி, அதுவும் ஓரளவு படித்திருக்கின்றோம் கிரியா யோகத்தில் குருமார்கள் மூலம் கபாலம். ஆகவே இந்த மூன்றையும் இணைக்கின்றார் பாபாஜி. அதாவது இதயத்தில் ஆன்மா, புருவ மத்தியில் எங்களுடைய சாதனை முழுக்க, அதற்கு மேலே கபாலம் வழியாக ஆன்மா வெளியேறும் என்பது ஒரு விதமான கருத்தாக நாங்கள் கிரியா யோகத்தில் எடுக்கலாம். இருப்பினும் இந்த மூன்று ஆதாரங்களும் மிகவும் முக்கியமானவை. யோகத்தில் அன்று எங்களுடைய மேலாள் அவத்தையில் கிரியா யோகத்தில் சொல்லப்படுகின்றது. அவத்தைகளை படித்திருக்கின்றோம். கீழாள் அவத்தை, மத்தியாள் அவத்தை, மேலாள் அவத்தை என்று மூன்று அவத்தைகள் படித்திருக்கின்றோம். இந்த சத்சங்கத்தை தொடர்ந்து கேட்பவர்களுக்கு அது புரியும். இந்த மேலாள் அவத்தை என்பது யோக அவத்தை என்றும் சொல்லப்படுகின்றது. யோக அவத்தை, மேலாள் அவத்தையை விட யோக அவத்தை என்ற பெயர் மிகவும் பொருந்தும். இந்த யோக அவத்தை என்பது தொடங்கும் இடம் இதயம் என்று படித்திருக்கின்றோம். அதிலிருந்து அது மேலே ஐந்து இடங்களுக்கு சென்று ஐந்தாவது இடமாகிய கபாலத்தின் ஊடாக அது வெளியே போகும் என்பது சாதனை மூலம் யோகால் அவத்தை என்று படித்திருக்கின்றோம். அந்த மூன்று இடங்களையும் இங்கு பாபாஜி சுட்டி காட்டுகின்றார் என்பது என்னுடைய இன்னொரு விதமான கருத்து. அதற்கு இதயத்தில் இருக்கும் ஆன்மா புருவ மத்திக்கு செல்ல வேண்டும், அதுவும் ஒரு ஆதாரம் ஆக்ஞா என்று சொல்லுவோம். இதயத்தை அநாகதம் என்று சொல்லுவோம். ஆகவே அவர் இதயத்தையும் காட்டி ஆக்ஞா சக்கரத்தையும் காட்டி சகசாரத்தில் இருக்கும் கபாலத்தையும் காட்டுகின்றார். ஆகவே இது யோக வழியில் நாங்கள் அடை ஆன்ம எழுச்சியில் நாங்கள் அடையும் விடயம் சாதனை மூலம். இதை யோகால் அவத்தை என்று சொல்கின்றோம். இங்கு இன்னும் இரண்டு ஆதாரங்கள் இருக்கின்றது இந்த பாதையில், அது இங்கு சுட்டிக்காட்டப்படவில்லை. அதற்குரிய விளக்கமாகவும் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த அன்பர் அதை நோக்கி கேட்டாரோ இல்லையோ தெரியவில்லை. நான் சைவ சித்தாந்தத்தோடும் கிரியா யோகத்தோடும் இந்த மூன்று இடங்களிலும் என்ன சம்பந்தப்பட்டு இருக்கின்றது எங்களுடைய சாதனையில் சைவ சித்தாந்த அறிவு திறனில் என்பதை ஒருங்கிணைத்து பார்க்கின்றேன். அவ்வளவுதான், அதுதான் நீங்கள் கேட்பதற்குரிய விளக்கம். இதில் அவர் என்ன செய்ய சொல்கின்றார் என்றார் பாபாஜி, இவற்றை ஆனந்தத்தால் நிரப்புங்கள் என்கின்றார். இந்த மூன்று இடத்தையும் ஆனந்தம்தான் இறுதி, அதுதான் சிவசக்தி கூடுமிடம், சச்சிதானந்தம். ஆகவே இந்த யோகால் நிலை, யோகால் அவத்தையில் இருக்கும் போது இந்த மூன்று இடங்களிலும் நாங்கள் சச்சிதானந்தத்தை நோக்கி போக வேண்டும் என்ற குறிப்பாகவும் இருக்கலாம் சைவ சித்தாந்தத்தின் படி. ஆகவே இந்த ஆதாரங்களை நாங்கள் ஆனந்தத்தால் நிரப்பிக்கொண்டு போகும் போது, ஆனந்த வழி நிற்கும் போது, இந்த ஆனந்தம் என்று சொல்வது மகிழ்ச்சி அல்ல, அன்பு அருளாக வேண்டும், அருள் ஆனந்தமாக வேண்டும். இறுதியில் இந்த வழிகளில் சென்று கொண்டிருக்கும் போது இதை ஆனந்தத்தால் நீங்கள் நிரப்பும் போது செயலில் அவை புன்னகையை வெளிப்படுத்தும் என்று சொல்கின்றார். அதாவது இந்த நிலையில் பயிற்சி செய்து கொண்டு போபவர்கள் எல்லாருடைய செயல்களை பார்த்தாலும் அது மிகவும் ஒரு ஆனந்தமயமான செயல்களாக இருக்கும் என்பது பொருள்படலாம். ஆகவே முடிந்தளவு இதற்கு விடை கண்டிருக்கின்றோம், அதன் வழி நிற்போம் என்று நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. அடுத்ததாக இன்னொரு சொல்லும் போடுகின்ற, மனிதன் தன்னாலேயே பந்தப்படுகின்றான், எண்ணமும் செயலும் அவனை கட்டுப்படுத்துகின்றன, விடுதலையும் செய்கின்றன. இதற்குரிய விளக்கம் கேட்கின்றார். அதாவது இந்த சொல்லின் விளக்கத்தை கிரியா யோகம் சைவ சித்தாந்த முறைப்படி பார்த்தால், மனிதன் தன்னாலேயே பந்தப்படுகின்றான். இதற்கு விளக்கம் பெரிதும் தேவைப்படாது. ஏனென்றால் நாங்களே எங்களுடைய செயல்கள் மூலம் எங்களை எல்லா இடங்களிலும் வைத்திருக்கின்றோம். நல்லதையும் செய்கின்றோம், கெட்டதையும் செய்கின்றோம், ஆன்மீகத்திலும் இருக்கின்றோம், உலகியலிலும் இருக்கின்றோம். இது நாங்கள் எங்களை பந்தப்படுத்தும் விலை விதம். அது குடும்ப பந்தமாக இருக்கலாம், ஆன்மீக பந்தமாக இருக்கலாம். அடுத்த சொல்லி சொல்லுகின்றார், எண்ணமும் செயலும் தான் இதனை கட்டுப்படுத்துகின்றன. உண்மையாக எண்ணம், மனத்தின் இயக்கம் எண்ணங்களால் ஆனது. அந்த எண்ணங்களால் தான் எங்களுடைய பந்தப்படும் விடயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நடைபெறுகின்றன. அதன் மூலம் செயல்கள் உருவாகின்றது. அந்த செயல்கள் தான் இவற்றை கட்டுப்படுத்தி எங்களை குடும்ப பந்தத்தில் வைத்திருந்தாலும் சரி, ஆன்மீக பந்தத்தில் வைத்திருந்தாலும் சரி, அதை இயக்குகின்றது. ஆகவேதான் இந்த எண்ணமும் செயலும் தான் இரண்டிற்கும் காரணம் என்று பாபாஜி அதை ரெண்டு பக்கமும் நன்மையாகவும் தீமையாகவும் அதை சொல்லிக் கொடுக்கின்றார். இருமையில் அதாவது உலகியலை நோக்கி அந்த எண்ணமும் செயலும் நோக்கி இருந்தால் அது எங்களை உலகியலை நோக்கி பந்தப்படுத்துகின்றது. அதே நேரம் அது திருவருளை நோக்கி இருந்தால் அது ஆன்மீகத்தை நோக்கி பந்தப்படுத்துகின்றது என்பதை கொடுக்கின்றார் என்று பொருள் கொள்வோம். இவ்வளவுதான் இந்த அன்பரிடமிருந்து கேட்ட சொல்லுக்குரிய விளக்கம். இதை மீண்டும் மீண்டும் அந்த சத்சங்கத்தை கேட்டு அறியுங்கள். பாபாஜியின் சத்சங்கம் புதன்கிழமை புத்தக வாசிப்பில் இருந்து வருவது மிகவும் அற்புதமான விடயம். உங்களுடைய அறிவுத்திறன்களுக்கு ஏற்ற விளக்கங்கள் பாபாஜி தருவார் நேரடியாகவே, அல்லது இப்படியான சத்சங்கங்கள் மூலமாகவும் கிடைக்கும். எவ்வளவோ அற்புதமான விடயங்கள் இருக்கின்றது. நேரத்தை தவறவிடாதீர்கள். அடுத்ததாக மற்ற அன்பரிடமிருந்து வந்த கேள்வி, இது பலரும் பல விதமாக கேட்டிருக்கின்றார்கள். இவருடைய கேள்வி, நான் என்னுடைய வாழ்க்கையை கிரியா யோகத்தில் இருந்து கொண்டு வாழ்கின்றேன் 10 வருடத்திற்கு மேல். ஆனால் எப்பவும் இந்த பயிற்சியை முழுமையாக ஒவ்வொரு நாளும் தவறாமல் செய்ய வேண்டும் என்று மனம் விரும்புகின்றது, நான் செய்ததில்லை. இதற்குரிய காரணம் நானே என்னை கேட்டு அறிந்து கொண்ட விடயம். நான் என்னுடைய மற்றைய விடயங்களை எல்லாம் முழுமையாக செய்துவிட்டு நான் நன்றாக வாழணும், நான் பொருள் தேடணும், என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், தொழில் தேடணும், தொழிலில் நன்றாக இருக்கணும் என்று எல்லாவற்றையும் பார்த்து நான் பாபாஜியிடம் முழுமையாக பயிற்சி செய்கின்றேன் என்று என்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டு போய்விட்டேன். பிழை என்று தெரிகின்றது. அதற்கு எனக்கு ஏதாவது இந்த சத்சங்கத்தில் பதில் தருவீர்களா? பதில் என்னவென்றால், இந்த சாதகருக்கு பிழை என்பது தெரிகின்றது என்பது அது உங்களுடைய முதல் வெற்றி. நீங்கள் எவ்வளவு காலம் கிரியா சாதகர்களாக இருந்தாலும் பயிற்சி என்பது உங்களுடைய குருமார்கள் வித்யா குருமார்களால் கொடுக்கப்பட்டது, அரை மணி நேர பயிற்சி. இந்த பயிற்சி உங்களுடைய உடலுக்கு 5 உடல்களுக்கும் முக்கியமானது. நீங்கள் பணம் தேடலாம், தொழில் தேடலாம், குடும்ப வாழ்க்கைக்கு உழைக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் எல்லாவற்றையும் செய்து வைத்துவிட்டுத்தான் இந்த பயிற்சியை ஒழுங்காக தவறாது செய்வேன் என்று இருந்தால் நீங்கள் நிகழ்காலத்தை தவற விட்டு கொண்டு போகின்றீர்கள் என்பதே. அது உகந்ததல்ல. ஏன்? நீங்கள் பாபாஜியின் பயிற்சி செய்தால்தான் பாபாஜியிடம் உங்களுடைய சுமையை இறக்கி வையுங்கள் என்று பாபாஜி அதே புத்தகத்தில் சொல்கின்றார். ஆகவே பாபாஜி இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கலாம், பாபாஜியிடம் அன்பு காட்டலாம் மனதில், உள்மனதால், அகத்தில். ஆனால் அவர் சொல்வழியும் நீங்கள் நிற்க பழக வேண்டும். நீ சாதனையை செய், ஒழுங்காக செய், உன்னுடைய சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு செய், நான் உன்னுடைய சுமையை தாங்குகின்றேன் என்று அவர் முழக்கம் போடுகின்றார் அவருடைய புத்தகத்தில். அவர் அப்படி வந்து உங்களுக்கு தொழிலை தருவார், பணத்தை தருவார் என்றெல்லாம் நீங்கள் யோசித்து கற்பனை செய்யலாம் உலகியலில். அது அல்ல அதனுடைய அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் உங்களுடைய உடல் அல்ல, நீங்கள் ஆன்மா. உங்களுடன் வந்திருப்பவர்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் இந்த உலகத்திலேயே தவிர உங்களுடைய ஆன்மாவுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் ஒரு விதமான தொடர்பும் இல்லை. எல்லோரும் உங்களுடைய ஆன்ம பயிற்சியை உங்களுக்காகவே நீங்களாகவே செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் அதை புரியாது. நாங்கள் குடும்பமாக இங்கு வாழ்கின்றோம், ஆகவே குடும்ப வேலைகள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு பின்னர் நாங்கள் யோகா செய்கின்றோம், பயிற்சி செய்கின்றோம் என்று நீங்கள் நினைப்பது நடப்பது முழுக்க முழுக்க தவறு. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தாகவும் இருக்கலாம், கிரியா யோகா பாபாஜியின் முன்மொழிதலாகவும் இருக்கலாம். ஆன்மீகத்திலும் வாழ்க்கையிலும் ஓட வேண்டும் என்றால் இரண்டிற்கும் இடம் கொடுக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கையில் 24 மனத்தியாலங்கள் ஒவ்வொரு நாளும் உண்டு. சரி, அதில் 23.5 மனத்தியாலத்தில் ஓடுங்கள் உங்களுடைய இச்சைப்படி. அரை மனத்தியாலத்தை பாபாஜிக்காக ஒதுக்குவதில் உங்களுக்கு என்ன சிரமம்? ஐந்துடல் பயிற்சியையும் அரை மணி நேரத்தில் எவ்வாறு செய்யலாம் என்று தரப்பட்டிருக்கின்றது. 18 ஆசனங்களும் போட்டு செய்தால் அது 2 மணி நேர பயிற்சி. ஒவ்வொரு நாளும் அப்படி செய்ய தேவையில்லை. 30 நிமிட பயிற்சி சாதனையே செய்யுங்கள். முதல் 5 உடலுக்கும் ஆசனத்தை ஒரு கிழமையில் ஒரு நாளைக்கு போடுங்கள். அதை விட்டுவிட்டு என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம் இவற்றிற்கெல்லாம் ஒரு வழி பண்ணி நான் மகிழ்ச்சியாக இருக்கும் போது என்னுடைய சாதனையை தொடங்குகின்றேன் என்றால் நீங்கள் நிச்சயம் தொடங்குவீர்கள். எப்போது? ஒரு மரணம் உங்களை அண்மிக்கும் போது, அடடா விட்டு விட்டேனே, இப்போதாவது இதை பிடித்து இந்த மரணத்திலிருந்து தப்புவோமே என்றாவது நீங்கள் போட முயல்வீர்கள். அதில் ஒரு விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது பிந்திய விடயமாக முடிந்துவிடும். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு இதை பற்றிய விளக்கம் கேட்கின்றீர்கள். நேரத்தை தவற விடாது முயற்சியில் இறங்குங்கள். சாதனை முயற்சியில் அதற்கு பாபாஜியின் உறுதுணை இருக்கும் என்று அவர் புத்தகத்தில் அவர் எல்லா சாதகர்களுக்கும் கொடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் சாதனை செய்யுங்கள் தொடர்ச்சியாக, நான் உங்களை சுமைகளை தாங்குகின்றேன் என்று. அதை விட்டுவிட்டு பிரச்சனை வந்தவுடன், பாபாஜியே நான் கிரியா சாதகன், என்னுடைய வாழ்க்கைக்கு உதவி செய் என்று கேட்க, செய்ய மாட்டார் என்பதில்லை, அவர் பெருங்கருணையாளர், செய்வார். ஆனால் நீங்கள் சாதனையில் இருந்து கொண்டு கேட்பதற்கும் அந்த முயற்சியில் இல்லாமல் கேட்பதற்கும் நிச்சயமாக வித்தியாசம் உண்டு என்று இந்த அன்பருடைய கேள்விக்கு பதில் தருகின்றேன். அவருடைய கருத்து பகிர்வு. நான் இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு போகின்றேன். அதைத்தான் முதலாவது கேள்வியாக போட்டேன். ஆனால் தன்னுடைய கருத்தை அவர் சொல்கின்றார். இந்த நிலைக்கு நான் தள்ளுப்பட்டதற்குரிய காரணம் என்னுடைய குடும்ப சுமைகள் இருந்திருக்கின்றன. ஆனால் எல்லாவற்றையும் முடித்தால்தான் என்னால் நிம்மதியாக இந்த விடயத்தில் முழுமையாக இறங்கலாம் என்று நினைத்திருந்தேன். அது என்னுடைய கருத்து. ஆனால் அதற்குரிய பதிலை நான் இன்று இந்த சத்சங்கத்தில் நாடுகின்றேன். ஆகவே என்னுடைய கருத்து பகிர்வாக இந்த கேள்விக்குரிய பதிலையும், என்னுடைய நிலையை நான் இவ்வளவு நாளும் நடத்தினதையும் எல்லா சாதகர்களும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் விட்ட பிழை போல நீங்களும் விட்டுவிடக் கூடாது என்று அதை கருத்தாகவும் கொடுக்க சொல்கின்றார் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில். ஆகவே அவர் இந்த கேள்வியைத்தான் கருத்தாக கொடுக்க சொல்லியிருக்கின்றார். நான் அதை இரண்டாக பிரித்து கொடுக்கின்றேன். ஆகவே அதை நீங்கள் உங்களுக்கு பொருந்தினால் உங்களுக்கு அதை கருத்து பகிர்வாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவுதான் இன்றைய சத்சங்கத்தில் வந்த கேள்வி. அதைவிட இன்றைய சத்சங்கத்தில் எங்களுக்கு துபாய் சங்கத்திலிருந்து ஒரு குடும்பத்தவர்களும் இன்னொரு அன்பரும் எங்களுடைய வகுப்பிலும் சத்சங்கத்திலும் கலந்திருக்கின்றார்கள். அவர்களும் இந்த சத்சங்கத்தில் நேரடியாக இந்த சத்சங்கத்தை இன்று கேட்டிருக்கின்றார்கள். மற்றும்படி ஜூமில் அல்லது ஒளிப்பதிவில் கேட்பார்கள். அவர்களும் இது ஒரு கொடுத்து வைத்த நிகழ்வு. இந்த சத்சங்கங்களில் நேரடியாக கலந்து கொள்வதென்பது எல்லாராலும் கொடுக்க முடியாது. ஏன்? அந்த வைப்ரேஷன், அந்த இடத்திலிருந்து அந்த சத்சங்கத்தை கேட்பதற்கும், அதே வகுப்பில் ஜூமில் இருந்து கேட்பதற்கும், அந்த வகுப்பில் பங்கு பெற்றாமல் ஒளிநாடாவில் கேட்பதற்கும் 3 விதமான கேட்டலுக்கும் வித்தியாசம் உண்டு. அதை நீங்களே உணருங்கள். 3 வழியாலும் கேட்டு பாருங்கள். அதற்குரிய விடயம் உங்களுக்கு விளங்கும். அதுதான் அந்த வைப்ரேஷன். ஏனென்றால் இந்த முதல் நிலை நேரடியாக சத்சங்கம் கேட்டல் சாதகர் கூட்டத்தில் இருந்து, அங்கு எல்லா அருளாளர்களும் சூட்சுமத்தில் இருப்பார்கள் என்பது குருவழி கேட்ட நாங்கள் சொல்லு. குருமார்கள் அதை சொல்கின்றார்கள். அதில் நாங்கள் அனுபவிக்கின்றோம். எல்லோரும் இருக்கின்றார்கள் இங்கு இந்த சத்சங்கத்தில். ஆனாலும் சூட்சுமமாக இருக்கின்றார்கள். அந்த இடத்திலிருந்து கேட்கும்போது உங்களுடைய அறிவு திறனுக்கு அது செல்லும் வேகம் கூட. அதே சத்சங்கத்தை சூமிலிருந்து கேட்டாலும் அது உங்களுக்கு ஒரு விதமான பயனை நிச்சயமாக தரும். அது ஆனால் நீங்கள் ஒலி வாங்கி மூலம் கேட்கின்றீர்கள், அந்த இடத்தில் இருக்கும் வைப்ரேஷனை நீங்கள் உணர முடியாது அந்த சங்கத்தில், அந்த இடத்தில், நடக்கும் இடத்தில். ஆனால் நிச்சயமாக அதில் பாதியையாவது உங்களுடைய அறிவுத்திறன் வேகத்திற்கு நிச்சயமாக பயன்படும். திரும்ப ஒளி நாடாவில் கேட்கும் போது அங்கு ஒன்றுமே இராது. சத்சங்கத்துக்குரிய விளக்கங்கள், சத்சங்கத்தில் இருக்கும் விடயங்கள் உங்களுக்கு கிடைக்குமே தவிர அந்த அதிர்வுகள் குறைவாக சுத்தமாகவே இராது என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இறைவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களிடம் வருகின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவனையா இணைப்பில் காணவில்லை, கார்த்திகேயன் ஐயா நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம்
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
வழக்கம் போல் இன்றைய சத்சங்கமும் சிறப்பான முறையில மாணவர் கேட்ட கேள்விக்கு பாபாஜியினுடைய திருவருளால் நல்ல உமானங்களும் நல்ல கருத்துகளும் அருள் சார்ந்த விஷயங்களும் நம்மள ஆட்படுத்தி ஒவ்வொரு விஷயங்களும் பாபாஜி நவுத்தி நம்மளை ஆட்கொண்டு நடத்திட்டு இருக்கிறார். இதுதான் நமக்கு பெரிய கிப்ட், பாபாஜி கொடுத்திருக்கிற பெரிய கருணை. பல கேள்விகள் உங்கள் மத்தியில எழும்புது. அதே மாதிரி பல விஷயங்கள் பாபாஜி இந்த சங்கத்து மூலமா தெரிவிக்கிறார் என்றத நம்ம ஒவ்வொருத்தவங்களும் உணர்றோம். அது ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம இந்த சத்சங்கம் மூலமாக நமக்கு நிகழ்த்தி காட்டுறார். அந்த வகையில நீங்க நிறைய கேள்விகளை கொண்டு வந்து வச்சு நிறைய இந்த சத்சங்கம் மூலியமா நீங்க பலனை பெறணும், அதுக்கு பாபாஜி உறுதுணையா இருக்கணும், பரம்பொருளும் அதுக்கு உங்களுக்கு காலத்தை கணிஞ்சு கொடுக்கணும். இதுல என்ன கணிஞ்சு கொடுக்கணும்னா உங்களுடைய விருப்பம் வந்து அதுல சரியான முறையில தேடுதல், தேடுதல்னு சொல்லுவாங்க, அந்த தேடுதலுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கணும். அந்த விருப்பம் இறை சார்ந்து இருக்கணும், அதுதான் முக்கியமானது. அப்படி இருக்கக்குள்ள உங்களுக்கு இந்த மெசேஜ் எல்லாம் தானாவே வரும்னு சொல்றாங்க அருளாளர்கள். தானே வந்து முன்னின்று என்ன வந்து ஆட்கொண்டாயேன்னு சொல்றாங்க அருளாளர்கள். அவங்களுக்கு பெரிய நிலையில ஆட்கொண்டாரு, நமக்கு சிறிய பிரச்சனை தான், ஆனா நமக்கு அது பெரிய பிரச்சனையா தெரியுது. அது எல்லாருக்கும் உள்ளதுதான். அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சாதாரணமான முறையில அவர் நம்மளை நீக்கிடுவாரு இறைவன். குருநாதர் நினைச்சா அது ஒரு அனுபவம் பெறணும்ன்றதுக்கு தான் எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு ஒரு கோடி காட்டுறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயங்களை நம்ம கடந்துதான் போகணும். தொழில கூடாது, எந்த சூழ்நிலையும் சாதனா பயிற்சியை நம்ம வந்து விடாத அளவுக்கு வைராக்கியத்தை கொஞ்சம் அதுல கொண்டு வரணும். வினை தான் நம்மளை தடுக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. வினை நம்மள எப்படியாவது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நம்மள தடுத்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும், எல்லாருக்கும் இருந்தாலும் அதையும் மீறி நம்ம வந்து பாபாஜி மேல பாரத்தை வச்சுட்டு பரம்பொருள்கிட்ட பாரத்தை வச்சுட்டு நீங்க அந்த சாதனால கொஞ்சம் விழிப்புணர்ச்சியா இருங்க. ரொம்ப இதா இல்லாட்டினாலும் முடிஞ்ச அளவு செய்யுங்க, செஞ்சா உங்களுக்கு நல்ல ரிசல்ட், அதன் மூலியமா நிறைய இது வரும். இப்படி அப்படிலாம் நம்ம இதெல்லாம் செஞ்சதுனாலதானே இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. இப்ப அந்த ஒரு கூட்டமைப்புல இருந்தானே இவ்வளவு பெரிய சைவ சித்தாந்த விஷயங்கள்லாம் கிடைக்குது. அப்ப எப்படி அது இதெல்லாம் இல்லாத எப்படி இது கிடைக்கும்? அப்ப இது வழியே நம்ம உழைச்சதுக்கு இதெல்லாம் கிடைக்குது. இன்னும் அதுக்காக உழைச்சோம்னா இன்னும் அதிகமா நமக்கு கிடைக்கும். அந்த வகையில யாரும் துயில வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ இவ்வளவு காலம் கடந்து போச்சேன்றது நினைக்க வேண்டியதில்லை. இருக்க காலத்துல கூட நம்ம வெற்றி அடையலாம் இல்ல, அதுக்கப்புறம் காலம் நம்மள ரிவர்ஸ் பண்ணி கொண்டு போவோம். ஆனா எதுல இருந்து விலகிட கூடாது, இந்த சத்சங்கத்துல இருந்து விலகிட கூடாது. அதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். அத நீங்க பாபாஜி கிட்ட இணைஞ்சி இந்த சங்கத்துல நல்லா அன்பு காட்டி உங்களுடைய அன்பு தொண்டுங்களையும் கொஞ்சம் பெருக்கிக்கிட்டு வரக்குள்ள உங்களை எல்லாமே சாதாரணமா இருக்கும். இது என்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அது எல்லாருக்கும் நடக்கும், இறைவன் யாருக்கும் பாரபட்சம் காட்டல, அது எல்லாருக்கும் நடக்கும். அந்த லைன்ல நீங்க நிக்கிறதுனால உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. அதை நீங்க மேங்கொண்டும் கேள்வி பதிலா வச்சு சத்சங்கத்தை நீங்க மூலியமா சில விஷயங்களை தெரிஞ்சு உங்களுடைய சாதனாவை பெருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில வந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்திச்சு அதற்கும் ஒரு விடையை காணுங்க, பொறுமையை கையாடுங்க, நிதானமா இருங்க, நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, நல்ல சிந்தனையை வளர்த்துங்க, ஆனந்தமா இருங்க, மரணத்துக்கு பயப்படவே பயப்படாதீங்க. மரணம் வந்து வரட்டும், தப்பு இல்ல, அது வழி நிகழ்காலத்துல சந்தோஷமா இருங்க. நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை மிகவும் அருமையாக சில சில ஓமானங்களோடும் ஆழ்ந்த கருத்தோடும் அதை சுருக்கமாக கொடுத்திருக்கின்றீர்கள், மிகவும் அருமை. ஆகவே இன்றைய சத்சங்கத்தில் கிடைக்கப்பட்ட விடயங்களை உள்வாங்கி பாருங்கள். எங்கெங்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சாதனையில் உதவுமோ அங்கு பாவித்துக் கொள்ளுங்கள். கார்த்திகேய ஐயா சொன்ன அந்த இறுதி வசனத்தை மறந்து விடாதீர்கள். பரம்பொருளோ, அது பரம்பொருளாக இருக்கலாம் அல்லது சத்குரு பாபாஜியாக இருக்கலாம், ஒருவரும் ஒருவரை வெறுப்பதல்ல. அவர்கள் இறை நிலையில் எல்லோரும் அவர்களுடைய குழந்தைகள். ஆனால் நீங்கள் பிழையானதை விரும்பினீர்கள் என்றால் அவர்கள் அதை மாயை மூலம் தந்து கொண்டு உங்களை அங்கேயே விரும்பியதிலேயே வைத்திருப்பார்கள். ஆகவேதான் கார்த்திகேயன் ஐயா சொன்னார், நீங்கள் நல்லான் இந்த விடயங்களை, பாபாஜியின் சாதனைகளை, நல்ல விடயங்களை விரும்புங்கள், அது கிடைக்கும். அவர்கள் அருளார் அது கிடைக்குமாக இருந்தால் உங்களுடைய மற்ற பிரச்சனைகளும் தீரும் என்பதுதான் இங்கு வழி. அதை நாங்கள் சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும் என்பதல்ல எங்களுடைய சொல் மூலம், அதை நீங்களாகவே உணர வேண்டும். செயல்பட்டு பாருங்கள், உணர்ந்து பாருங்கள். பாபாஜி உங்களை அழகாக தூக்கி செல்வதை உங்களுடைய பிரச்சனைகளில் உணர்வீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.